என்னென்ன செய்யணும், முக்கியமாக என்னென்ன செய்யணும் சொல்ற விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி செய்துட்டாரு. அதை பத்தியே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒரு வருஷம் ஆகும்போது மட்டும் முடிச்சிருக்கோம் வேலை, ரெண்டு வருஷம் ஆகும்போது என்ன வேலை முடிச்சிருக்கணும், மூணு வருஷம் ஆயிருக்கும்போது என்ன வேலை என்ன முடிச்சிருக்கணும், கடைசியில நான் சிலுவையில போகிறதுக்கு முன்பாக என்ன வேலை முடிக்கணும்ன்ற பிளான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போடுறேன். இதுக்காக 40 எடுத்திருக்கவருக்கு ஆனா அவருக்கு பசியே தெரியல. யாரு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அடுத்து கண்டினியூ ஆகணும் சொன்னா இயேசு கிறிஸ்துவ நிக்கிட்டிப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடிச்சாதா அதுக்கு பின்புதான் தேவன் வேலை செய்வார். இப்ப அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுட்டார் இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா அந்த 40 மூன்றரை வருஷத்துடைய எல்லா நாட்கள் எங்க என்னென்ன செய்யணுன்ற எல்லா வருஷம் பிளான் பண்ணார். அதுல என்னென்ன பிளான் பண்ணார் பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் அவரு பிளான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இவரை பத்தி சொல்லப்பட்ட ஆதியாக முதல் கொண்டு வெளிப்பட மலாக்கி வரைக்கும் சொல்லப்பட்ட முதல் வரிகளை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஃபுல்லா யோசிக்கிறார். எல்லா விஷயமும் மனப்பட செய்யறாரு. முதலாவது பண்ண பிளான் என்ன தெரியுங்களா, அதுக்கும் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள் நான் நிறைவேற்றணும் இந்த 3 ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண. அடுத்து என்ன செய்யறாரு பிளான் பாத்தீங்கன்னா தேவன் சித்தத்துக்காக நான் என்ன செய்யப்போம் என்னுடைய 3 ஓட்டத்துல நான் என்ன பண்ண 30 வாழ வாழக்கூடாது. இந்த 3 எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வேற மாதிரி அதுக்கு நான் பண்ண பிளான் பண்ணேன். அதுக்கும் பிளான் பண்ணிட்டேன். அது மாற்ற இல்ல ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிக்கிறது போல இயேசுக்குள்ள எல்லாருமே வேறிடந்து வராங்க சொல்ற இல்லைங்களா, எல்லாருக்காகவும் என் உயிரை கொடுக்கணும் அதுக்காக ஃபுல் என்ன பண்றாங்க மைண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. அது மாற்ற இல்ல சௌர சோரில் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் போன பின்பு அவருடைய திருச்சபையாகிய 144,000 பேர் அவரை ஒரு முன்மாதிரி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஓட்ட முடிப்பாங்க. அப்போ அதுக்காக ஒரு நல்ல எக்ஸாம்பிளை வாழ்ந்து காட்டணும் இயேசு கிறிஸ்து. அப்போ இதுவும் என்ன பண்றாங்க கரெக்டாக பிளான் பண்றாங்க. அது மாற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்றாங்க என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த வகையிலாவது எந்த விதத்திலாவது எப்படியானா நாதா மிஸ்ரேஷன் ப்ரூஃப் பண்ணும் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் பண்ணும். அதனால தான் பாத்தீங்கன்னா முதலாவது வரைக்கும் அவர் முதல் எங்க தான் அதிகமாக சத்திய சொல்ல ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வயதுலேயே ஆரம்பிச்சாரு. வேற வேற எல்லா விதத்திலும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எடுத்த அவர் போட்ட திட்டத்துல அவர் ஃபர்ஸ்ட் என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ அதுக்கு ஜனங்க வேணும். இவருடைய வார்த்தை 30 வரைக்கும் பேசாம விஷயங்கள் இவர் புதுசா எல்லாம் பேச போறாரு. இதுக்கு ஜனங்க பப்ளிக் வேணும். பப்ளிக் கிட்ட போயிட்டு உடனே பேசினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இவர் என்ன பிளான் பண்ணார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சார். அவருடைய ஆவி யூஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட். அவருடைய வல்லமை அதிகமாக யூஸ் பண்ணிட்டாருன்னா யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். அப்படி செய்ய செய்ய என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மனிதரும் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆக்சுவலி பிளான் இவருக்கு இது இல்ல. இவருடைய பிளான் பாத்திரீங்களா அநேக அற்புதங்கள் நடக்கும்போது மனிதர்கள் ரொம்ப கிட்ட வரும்போது பிதாவாகிய தேவன் எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த உண்மையான வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லணும். அப்ப இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் செய்த பின்பு ஜனங்கள்லாம் ரொம்ப கிட்ட வரும்போது தான் உண்மையான டாக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சார் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசியிருக்காரு இல்லைங்களா. இது வரைக்கும் எவ்வளவு விஷயம் நம்ம இயேசு கிறிஸ்து பேசின விஷயம் பார்த்துக்கிறோம். ஆனா இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயங்களை ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஆலயத்துல பேசுறாரு. அது எங்க எடுத்து பேசுறாரு பாத்தீங்கன்னா ஏசையா 61 இடத்துல இருந்து எடுத்து பேசுறாரு இல்லைங்களா. பாத்தீங்க ஏசையா 61:1 பாத்தீங்களா இந்த ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஆலயத்துல போறாரு. லூக்கா 4 வந்து பாருங்க அது லூக்கா 4 18 வசனம் பாத்தீங்களா இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்றார். ஆனா இவருக்கு ஒரு விஷயம் மாற்ற உறுதியை முடிவு பண்ணிட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரே பீதாவாகிய தேவனை உலகத்துல வெளிப்படுத்தணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய திருச்சபைக்கு ஒரு மாதிரியை வாழ்ந்து காட்டணும், எனக்காக என்னை பத்தி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நிறைவேறணும், இதெல்லாம் செய்யணும். நான் பல உபதிரங்கள் பல நிந்தனைகள் பல கெட்ட பெயர்கள் எல்லாம் எனக்கு வரும் ஆனால் எல்லாத்தையும் நான் சகிக்கிறேன்ற ஒரு தன்மை ஒரு ஃபுல் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செய்யும்போது என்ன செஞ்சாங்கன்னா அவரை மலையிலும் தள்ள போயிடுறாங்க கீழே. அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த வசனம் வாசிக்கணும். ஆனால் என்னதான் பிரச்சனை வட்டம் தேவன் அவர் கரத்தை கொடுத்த அந்த வேலையை அவர் செய்யாம போல இல்லைங்களா. அப்படின்னா அவர் பழைய பழகிற வசனங்கள் எல்லாமே என்ன வந்திருக்காருன்னா அவர் நிறுவத்திருக்கார். அது வேற சப்ஜெக்ட் வேற அப்படின்னா பார்த்துருப்போம் இல்லை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அடுத்து ஒரு திருச்சபைக்காக அவர் முன்மாதிரியா வந்திருக்கார். அது எவ்வளவோ நம்ம பாடம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் இல்லைங்களா. பிதாவுக்கு தேவனுடைய முழு அறிவு யாருக்குமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அந்த அறிவு இருக்குது அப்போ ஓரளவுக்கு இல்லைங்களா. அவன் பாத்தீங்கன்னா அந்த அறிவு உலக ஜனங்களுக்கு அன்னைக்கு இருந்த இஸ்ரேலுக்கு கொடுத்தார். ஆனா இதெல்லாம் செய்யாமல் இன்னும் செய்த பின்பு ஒரு முக்கியமான காரியம் செய்தார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டா சொன்னார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வையில இப்ப ஒரு சத்தியம் சொல்லணும்னு சொன்னா இவர் எப்படி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை சாதாரணமா ஒருத்தர் பேசி அவங்கள முடியாது, கவர் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாலேஜ் பர்சன். அது மாத்திரம் இல்ல, அவங்க வந்து சில பேரை ரொம்ப பெரியங்களா வச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருந்த இஸ்ரேல் ஜனங்கம், இயேசுடைய முதல் வரையில இருந்த இஸ்ரேல் ஜனங்கம், அவங்களுடைய பார்வைக்கு பழைய ஏற்பாடுல தேவன் யார் மூலமா நடத்திட்டு வந்தாரோ அவங்களெல்லாம் பெரிய பெரிய ஒரு பிளேஸ்ல ஒரு பெரிய நிலைமையில வச்சிருந்தாங்க. இப்ப இவர் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள தாண்டி இருக்கணும், அவங்களுக்கு பெஸ்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அப்சர்வ் பண்ணாரு எல்லார்ட்டையும் பாரு, எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்கள ஒரு ஏழு பேர் விஷயங்களை ரொம்ப பெருசா வச்சுக்கிறாங்க, ரொம்ப பெருமையா வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கம் ஏழு முக்கியமான பேருங்களை, ஏழு பேரை ரொம்ப பெரிய ஒரு போஸ்ட்ல ஒரு பெரிய நிலைமையில வச்சிருந்தாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஏழு பேருடைய மேல நார்மல் ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணார். அதான் சப்ஜெக்ட் நான் பார்க்க போறேன். அவருக்கு வானங்கள் திருக்கப்பட்டவங்க எல்லா விஷயம் வெளிப்பட்டுச்சு, அநேக தேவனுடைய வல்லமை கொடுக்க ஆள் கொடுக்கப்பட்டுச்சு, தேவன் குமாரன்ற ஃபுல் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து அவர் செய்யப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க பார்வையில ரொம்ப பெரிய பெரிய ஆளா இருந்தது யாரும் தெரியுங்களா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா முப்பிதாக்கள் இல்லைங்களா, நமக்கு தெரியும் எப்படி பிதாவாகிய தேவன் அந்த காலத்துல வந்துவாங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் தேவனே இல்லைங்களா, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படிதான் அனுபவம். ஏன் பாத்தீங்கன்னா, அப்ராம் எதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நலன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துக்கு தகப்பன் யாருங்க, அப்ராம் இல்லைங்களா. அப்போ அப்ராம் ஒரு பெரிய போஸ்ட் இருந்தார் அவங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு ஆள் அப்ராம் வந்து விசுவாசத்தின் தகப்பன், நாங்க அப்ராமுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைமையில அங்க அப்படியே தமிழ்நாட்டுனா. அடுத்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பிதா யாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோப் இல்லைங்களா. யாக்கோபு கீழதான் இஸ்ரேல் தேசமே வந்தது, ஏன்னா அவருடைய பேர் தான் இஸ்ரேல் என்ற பேரு. அப்ப அவரு ஒரு பெரிய ஒரு நிலைமையில வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து ஈஜிப்ட்ல இருந்து ஃபாரோ முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை 20 லட்சம் 25 லட்சம் ஜனத்தை என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டு வந்த மோசேவை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு நிலைமையில வச்சிருந்தாங்க, ரொம்ப பெரியவரா வச்சிருந்தாங்க அவங்களோட பார்வையில். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க யாரும் ரொம்ப பெரிய நினைச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துடைய ராஜா யூதா ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவை ஒரு அருமையான ஒரு ராஜா, அவரை போல ஒரு ராஜா எனக்கு வரமாட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சாலமோன் உலகத்துல மிகப்பெரிய ஞானி, அவரு அவர் போல ஞானி யாருமே இல்ல, அவர் ஆளுகை செய்யும் போது எந்த பிரச்சனை இருந்ததுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கு அனுப்பின்ற அவங்க வச்சுட்டு இருந்த ஒரு மேல ஒரு பெரிய ஒரு இதுல பாத்தீங்கன்னா, யோனா. யோனா பாத்தீங்கன்னா 3 நாள் வந்துட்டு இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது. அவங்களுக்கு வெளியே வந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படி தரக்கூடிய ஒரு விஷயம். யோனா போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப பெரியவரு இல்லைங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு பண்ணது பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம். அந்த காலத்துல தேவனுடைய ஆலயம் சொன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்துல. அப்ப பாத்தீங்கன்னா, இங்க என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க அவங்க எல்லாருமே அப்ராம் எவ்வளவு பெரிய விசுவாசத்தை உயிரன்னு பேசுவாங்க, யாக்கோபு இஸ்ரேலுக்கு தகப்பன்னு பேசுவாங்க, மோசே என்ன பண்ணாரா, மோசே வந்து ஈஜிப்ட்ல இருந்து விடுதலை செய்தாருன்னு பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது இயேசு கரெக்டா பார்த்தார், இவங்களுக்கு என்ன செய்யணும் இப்போ, ஏன்னா இங்க எல்லாருக்கும் நான் பெரியவா இருக்கிறேன், இப்ப நான் என்ன செய்யணும் இப்போ, இவங்களுக்கு அத்தனை விஷயம் நாங்க சொல்லும். ஆனா இப்ப இவரு என்ன பண்ண, கிரியேட் பண்ணல, ஆனா என்ன செஞ்சதா பாருங்க, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சத்தியங்களை வெளியெடுத்திருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்குன்னா, அவருக்கு வானம் திறக்கப்பட்ட பின்பு அப்படின்னா, அவருக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தின பின்பு, தேவனுடைய வல்லமை அவர் கொடுக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய குமார் என்று அவர் தெரிஞ்ச பின்பு அவர் என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னா, இந்த ஏழு பேர் காட்டில் நான் பெரிய கஷ்டம் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான குணத்தை நம்ம அவர்கிட்ட நம்ம பார்க்க போறோம். முதலாவது யாருக்கு நான் பெரியவரா காமிச்சாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ரொம்ப பெரியவங்களா யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் விசுவாசத்தின் தகப்பனாகிய அப்ராம். பாருங்க, விசுவாசத்தின் தகப்பனாகிய அப்ராம் காட்டிலும் இயேசு கிறிஸ்து எப்படி பெரியவங்க ப்ரூவ் பண்ற பாருங்க, வசன வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பாத்தீங்களா, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கலாங்க. அப்ப இந்த வார்த்தை தான் அப்படின்னா நீங்க வீட்டுல ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இது எட்டாம் அதிகாரம் முழுவதுமே சப்ஜெக்ட் இது. ஃபர்ஸ்ட் அப்ராம் பத்தி பார்க்க போறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார். அப்ப உடனே பரிசு இருந்து கேக்குறாங்க, கீழே வசனம் வாசிங்க. பாத்தீங்களா, உன்னை குறித்து நீ சாட்சி கொடுக்குற ஒரு சாட்சி உண்மையில சொல்றாங்க. அச்சுதேவர் இவரை பத்தி ஓனா கிரியேட் பண்ணி பேசுறதில்ல. இது ஏசாயா 42:6 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். இது ஏசாயா 42:6 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தை இயேசு இங்க பேசிட்டு ஆச்சுங்களா. அப்ப பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க, நான் உள்ள வெளிச்சம்னு சொன்ன உடனே நீ உன்னை குறித்து நீ சாட்சி சொல்றேன்னு சொன்ன உடனே இயேசு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னை குறித்து நான் சாட்சி சொல்றதில்ல, என்னை குறித்து என் பிதா சாட்சி சொல்லுவாரு. நான் ஒருத்தர் இல்ல, நானும் என் பிதா ரெண்டு பேரும் இருக்கிறோம். இப்படியே பேஸ்ட்டு பேஸ்ட்டு வரும்போது அங்கே என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பரிசுகள் ரொம்ப கோவம் வருது. அடுத்து 21:1 பாருங்க, 21:1 இப்படி பேஸ்ட்டு பேஸ்ட்டு வரும்போது உடனே நான் போகிறேன், நான் போகிற இடத்துல நீங்கள் வர முடியாது பாத்தீங்களா. அப்படிலாம் பேஸ்ட்டு வரும்போது பரிசு நினைக்கிறாங்க, என்ன இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு, இவர் இவரே சாவடிச்சுக்கிறாரா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருது அவங்களுக்கு. பாருங்க அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பாத்தீங்களா, அப்ப தன்னைத்தானே கொலை செய்து போன மனுஷன் சொல்லி பேசுறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு புரியல. அப்பதான் சொல்றார், நான் இந்த உலகத்துல நல்ல, நான் வந்துட்டு என்னுடைய இடம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அநேக வருஷம் பேஸ்ட் பேஸ்ட் வரார். இப்படி பேஸ்ட்டு வரும்போது ஒரு நாள் வரும், மனிதகுமாரன் நீங்க மேலான இடத்துல வைக்கும் போது அவர் தான் இவருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, நீங்க மெஸ்ஸா இவர் தான் கண்டுபிடிப்பீங்க சொல்லிட்டு சில வருஷம் பேசுறாரு. இப்படி பேஸ்ட்டே வரும்போது சில பேர் இயேசுடைய வார்த்தையை அன்னைக்கு நம்புறாங்க. அப்ப நம்பி வந்த யூதர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 32:1 31:32 பாத்தீங்களா. அப்ப வந்து யாரும் நம்பிக்கை வச்சுட்டாங்களோ அவங்கள வந்து சொல்றாரு, சத்தியம் நீங்க அறிந்துக்கோங்க, சத்தியம் விடுதலை செய்யும். இப்படி கேட்டுட்டே இருக்கும் போது பரிசேயர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன் கோவம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, சத்தியம் நீ அறிந்துக்கொள்ள சத்தியம் விடுதலை செய்ய நீ சொல்றீங்க, நான் யாருக்கும் நாங்க யாருக்குமே அடிமை இல்ல, நாங்க யாருக்குமே அடிமை இல்ல, நாங்க எப்படி விடுதலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க. 33:1 பாத்தீங்களா, ஒரு காலமும் நாங்க ஒருவனுக்கும் அடிமை இல்ல. அப்ப இவங்க இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கல, ஆபிரகாம் பத்தி சாப்டர் இது சப்ஜெக்ட். இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க ஒரு காலமும் ஒருத்தருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க. அப்போ அடுத்து இவர் சொல்றாரு, இல்ல பாவம் செய்கிற எல்லாருமே பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அப்படியே பேசிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவேளை ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஏற்று நிற்பீங்க. ஆனா நீங்க ஆபிரகாம் பிள்ளை இல்ல, நீங்க உங்களுடைய பிதா யாரு, சாத்தான் இல்லைங்களா, சாத்தான் பொய்க்கு பிதா இருக்கிறா அப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பேசிட்டு வந்த உடனே இன்னும் கோவம் வந்துருது யாருக்கு, பரிசுகளுக்கு எல்லாம் கோவம் வந்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, 48:1 வாசிங்க. பாத்தீங்களா, கரெக்டா நாங்க பிளான் பண்ண பேசிக்கிறோம், உனக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்குது அதனால பேசுற பாத்தீங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பிசாசு பிடிச்சிருக்கிறது அவங்களுக்கு தான் இல்லைங்களா. பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அதுக்கு இயேசு பதில் சொல்றா பாருங்க, 51:1 பாருங்க, மையாகவே மையாகவே நான் சொல்றேன், ஒருவன் என்னுடைய வார்த்தை கை கொண்டால் அவன் என்ன பண்ண மாட்டான், மரணத்தை காணமா. இப்படி சொன்ன உடனே இன்னும் அவளுக்கு கோவம் தாசி ஆயிடுச்சு. கோவம் தாசி என்ன அவன் கேக்குறாங்க பாருங்க, அடுத்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிசாஸ் பிடிச்சவன் சொல்லிட்டான், நாங்க ஒரு வார்த்தை சொன்னோம் ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தையில கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு அர்த்த வாசம் பாத்தீங்களா, போதும் பாத்தீங்களா. சப்ஜெக்ட் இவரு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப இவரு பதில் சொல்ல வைக்கிறாங்க, இப்ப ரெடியா இருக்கிறார் பதில் சொல்றது. என்ன கேட்டாங்கன்னா, உன்னுடைய வார்த்தை கேட்கறதுக்கும் சாக மாட்டேன் நீ சொல்ற இல்ல, ஆனா எங்களுடைய முப்பிதாவாகிய அப்ராம் மறிச்சார், தீர்க்கதரிசிகள் மறிச்சாங்க. அப்ப உன்ன நீ அப்ராம காட்டுல பெரிய சொல்றியா, அப்படிதான் பேசுறாங்க. இந்த டைம்ல இயேசு கிறிஸ்து மௌனமா போயிட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிட்டு இருக்கோம், என்னாயிட்டு இருக்குங்க, அவங்களுடைய பார்வையில் அப்புறம் பரிவாயிட்டு இருப்பார் இல்லைங்களா. இப்போ அவர் சொன்ன வார்த்தை பாருங்க எவ்வளோ டென்ஷன் அது பாருங்க. 56 வசனம், இல்ல 56 வசனம், 56 பாத்தீங்களா. உங்களுடைய முப்பிதாவாக அப்ராம் என்னால பாக்குறதுக்கு ரொம்ப நான் ரொம்ப ஆசையோட இருந்தார், கண்டு களி கூர்ந்தார் சொல்றார். ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அதுக்கு அடுத்த 58 வசனம் பாருங்க, பாத்தீங்களா. அதான் கேக்குறாங்க அப்ராமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ தெரியும் சொல்ற உனக்கு 50 வருஷம் கூட ஆகலன்னு கேட்கும் போது சொல்லிடுறாரு. அப்ராம் உருவாக்கத்துக்கு முன்பாகவே நான் இருந்தேன் சொல்றாரு. இப்ப எப்படி இருந்திருக்கோம் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 59 வசனம் பாத்தீங்களா, பாத்தீங்களா. அப்ப கல் எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒருவேளை நம்ம எல்லாம் அதே இஸ்ரேலர்களுக்கு நம்மளும் மிக்ஸ் ஆகிட்டு இருந்தோம்னா ஏசு கிறிஸ்து இந்த உண்மை பேசுவோம், நம்ம என்ன சேர்ந்திருப்போம், நம்ம என்ன சேர்ந்திருப்போம், நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம அப்படிதான் சேர்ந்திருப்போம். ஏன் சொல்லுங்க பாருங்களா, ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு உண்மை பேசிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய சத்தியம் பேசிட்டுக்கிறார். ஆனா அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஏசு கிறிஸ்து ஒரு லட்சனுடைய குமாரன் ஆச்சே, இன்னும் 50 வயசுக்கு அவள எவ்வளவு பெரிய பொய் சொல்றான்னு இருப்போம், கல் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவரு அப்ராம காட்டிலும் பெரியவர் இப்ப ப்ரூவ் பண்ணும். எப்படி பாத்தீங்கன்னா அதை சொல்றாரு, நான் ஆப்ராம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே இருந்தேனே இல்லைங்களா. எப்ப இருந்தாருங்க ஆப்ராம் பூமியில உருவாக்குறதுக்கு முன்பாக இயேசு இருந்தாரா இல்லைங்களா. அது எது சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் இருந்த விஷயம் அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், வானம் திறக்கப்பட்டது அப்படின்னா அவர் இருந்த எல்லா விஷயம் ஓப்பன் ஆயிடுச்சு அவருக்கு. அதான் பாருங்க ஞானஸ்தான் எடுக்கிறதுக்கு முன்பாக யார்கிட்ட பெரிய பெரிய விஷயம் பேசல, அவரு எடுத்த பின்புதான் அநேக விஷயங்கள் அநேக அற்புதம் பேச செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆதாம் யோவால் கூட இருந்தார் பாத்தீங்களா பூமியில, அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். நீ உருவாவில ஆதாம் யோவால் கூட நான் இருந்தேன் பாத்தீங்களா. வசன வாசிங்க, நீதிமொழிகள் 8:30 வசனம், நீதிமொழிகள் 8:30. பாத்தீங்களா, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனித குலத்துடன் சந்தோஷமா இருந்தாராம். அப்ப நீ ஆபிரகாமுன பெரியவரான்னு கேட்ட உடனே இயேசு போயிருக்கலாம், ஆனா இயேசு போக முடியாதுன்னு அவர் பூமியில இருந்தார். ஆதாம் வரத்துக்கு முன்னாடி பூமியில இருந்தார். அது மாத்திரம் இல்ல, மனுஷனை உருவாக்குறதுக்குள்ள அவர் எங்க இருந்தாங்க வசன வாசிங்க, யோவான் 17:5, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5. பாத்தீங்களா, அப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, உலகம் உண்டாவதுக்கு முன்பாக ஒரு மகிமை இருந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. அந்த மகிமை பத்தி பேசிக்கிறார் யார்கிட்ட, இந்த பரிசாரங்கிட்ட. அப்ராம் உண்டாவதுக்கு முன்பாக நான் முன்பாகவே இருந்தேன் இல்லைங்களா. அப்போ பூமியில ஆதாம் யோவா கூட இருந்தது விஷயமும், அடுத்து அவர் பிதாவாக தேவனுடைய சார்பில் என்ன பண்ணார்னா பல சிருஷ்டிகள் உருவாக்கிட்டு இருக்கும் போது விஷயங்கள். அப்பனா இந்த விஷயங்கள்ல அன்னைக்கு இருந்த பரிசாரங்கள் சொல்றார். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவங்க படி போறாங்க. ஆனா இப்போ அந்த காலத்துல அவங்களுக்கு உண்மை பேசிட்டார், அப்ராம் கண்ட பெரியவர் பேசிட்டார். ஆனா அவங்களுக்கு அது புரியல, அதான் கண்டெடுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு கேள்வி போடலாம், அப்ராம் காட்டில் இயேசு எப்படி பெரியவர் ஆகிறாரு, இயேசு கிறிஸ்து எப்படி பெரியவர் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அப்ராம் கிட்ட எதுக்கு பெருசா வச்சிருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க, எந்த காரணத்துக்காக அப்ராம் ரொம்ப பெரிய அளவில் வச்சிருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் விசுவாசத்துக்கு தகப்பன் கரெக்டுங்களா. அப்போ விசுவாசத்துக்கு தகப்பன் என்ற ஒரே காரணத்தினாலதான் அவர் ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு குணத்தை காமிச்சிருக்காரு. விசுவாசத்துக்கு தகப்பன் என்ற ஒரு மேலான ஒரு நிலைமை கொடுத்துருந்தான். ஆனா புதற்பாடல இவ்வளவு பெரிய சத்தியம் தெரிஞ்ச நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி எப்படி எழுதுன ரூபம் 12:2. எப்ரியர் 12:2. ரெண்டாவசனம் அது, முதலாவசனம் வாசிங்க. போத விடுங்க, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் அவர் தான், அதை முடிக்கிறவரும் அவர் தான். இப்ப பாருங்க, அப்ரஹாம் விசுவாசத்து விசுவாசத்துக்கு தகப்பன் சொன்னா அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் யாரு? அவருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் இயேசுதான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுதான். அப்போ விசுவாசத்துக்கு தகப்பன் அவர் ஆயிட்டாருன்னா விசுவாசத்தை கொடுத்தவர் அவராயிரார். அப்ப யார் பெருமையாடுறாங்க பாத்தீங்களா? விசுவாசத்தை கொடுத்தவர் பெருமையாடுறாரு இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணாரு பாத்தீங்கன்னா, இயேசு 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா, நான் ஆப்ராமை காட்டிலும் நான் பெரியவரா இருக்கிறேன் பாத்தீங்களா? அப்ராம் விசுவாசத்துக்கு அப்ப தகப்பனானாக்கா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை கொடுத்தவர் முடிக்கிறதா இருக்கிறார், அவர் பெரியவரா இருக்கிறாங்க. அடுத்து நம்ம டைம் கம்மியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போயிடுறோம். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி தெரிய பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம எடுத்துக்கலாம் 4வது அதிகாரம் எடுத்துக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இந்த ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இதுல என்ன இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டுல போய் ஒரு ஸ்திரீ எடுத்து தண்ணி கேட்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்திரீ எடுத்து தண்ணி கேட்கும்போது அவர் கேட்கிறாங்க, யூதனா நீ இருக்கும்போது என் இடத்துல எப்படி தண்ணி ஓடி கேட்கிறேன் இல்லைங்களா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூதர்களும் சமாரியங்கள் ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து ஏற்பாடு ரொம்ப இருந்ததுனால அவங்க இவங்க கூட நடக்க மாட்டாங்க, சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க கேட்டதுனால இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, தண்ணீர் தாய் என்று உன்னை கேட்டது யாருன்னு தெரிஞ்சா நீ அவங்களை தான் பண்ணுவ தண்ணி கேட்பேன் இல்லைங்களா? அப்போ உடனே அந்த ஸ்திரீ கேக்குறாங்க 11வது வசனத்துல பாத்தீங்களா, இவர் கேக்குற சொல்றாரு, நீ தண்ணீரை வந்து நான் உனக்கு கேட்டேன் நான் நீ கொடுக்கல, ஆனா தண்ணீர் கேட்டுவர் யாருன்னு தெரிஞ்சுதான் அவர் உங்க ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உங்களிடத்துல என்ன இல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கயிறா இல்ல மாத்திரமா இல்ல சொன்ன உடனே அதுக்கு அடுத்து இன்னொரு ஒருத்தர் அவங்களும் சொல்றாங்க பாருங்க, பாத்தீங்களா எப்படி? அப்போ அதுக்கு முன்னாடி பரிசேயருங்க வந்து இயேசு கிறிஸ்து பார்த்து நீங்க யாக்கோபு காட்டலாம் பெரியவரான்னு கேட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு பதில் சொன்னாரு இல்லைங்களா? அடுத்து இப்ப இவங்க கேக்குறாங்க, சரி நீ யாக்கோபு காட்டலாம் பெரியவரான்னு இவங்க கேக்குறாங்க. இப்போ இவங்க கேட்டுட்டாங்க, இப்போ இது பதில் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ யாக்கோப காட்டுல பெரியவர் அவரு பார்க்கலாம். இப்போ இப்போ இங்க அடுத்த விஷயம் எடுத்து அவரை பேசிடலாது. இப்போ அடுத்து இங்க நடந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆமா உங்க யாக்கோப் கொடுத்த தண்ணி நீங்க கண்டிப்பா குடிச்சுன்னு தான் இருக்கீங்க, இப்போ வரையும் குடிச்சுன்னு தான் இருக்கீங்க, ஆனா நான் தண்ணி கொடுத்தாக்கா உங்களுக்கு ஒரு போதனாவது உங்களுக்கு தாகமே எடுக்காது. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கேத்துறீங்களா, அந்த அம்மா ஊர்ல இருந்து வெளியே போயிட்டு நான் தண்ணி எடுத்து வாங்க போயிட்டு. அப்போ என்ன சொல்றாங்க, உடனே இப்பவே தந்துருவோம் தண்ணி எனக்கு பாருங்க, மனுஷனுடைய ஒரு ஆசை. ஏன்னா இப்பவே கொடுத்துட்டானா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை தண்ணிக்காக இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம் சில இடத்துல தண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்ப தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ கேட்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, சரி நீ போய் எதுவுமே பேசல, நீ போய் உன் கணவனை கொண்டு வா, உன்னோட புருஷனை கொண்டு வா சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு மறுபடியும் மாசம் அது பாத்தீங்களா போதும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? அப்ப போய் நீ புருஷனை கொண்டு வா சொன்ன உடனே புருஷன் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீ சொன்னது கரெக்ட் தான், உனக்கு இப்ப இருக்கிறது கூட உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீக்கு ஒரு விஷயம் வெளிப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பனா நீங்க ஒரு தீர்க்க தரிசியா இருக்க முடியும், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் நீங்க எப்படி சொல்ல முடியும், அப்ப நீங்க ஒரு தீர்க்க தரிசியா இருக்க முடியும் சொன்ன உடனே இயேசுடைய பிளான் எப்படி தெரியுங்களா? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து ஒரு ரியல் ஸ்பீக்கர், அவர் தான். இங்க என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சமாரியுடைய ஸ்திரீயுடைய நிலைமை ரொம்ப வீக்கா இருக்கு, ஆனா இவருக்கு என்ன பேசணும் தெரியும். ஆனா விஷயம் என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, சமாரிய ஸ்திரீயுடைய வாயிலேயே இவர் யாருன்னு இப்ப வர வைக்கணும், அந்த இடத்துக்கு வரணும், அந்த ஸ்திரீயை வந்து இவர்கிட்ட விஷயம் எடுக்கணும். அப்ப கரெக்டா அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, அந்த தாழ்ந்து இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அந்த ஸ்திரீக்கு தன்னுடைய நிலைமை அப்படியே இறக்கின பண்ணிருக்காருன்னா அவங்களுக்கு புரியவர் பேசியிருக்காரு பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அப்ப நீ போயிட்டு கொண்டு வந்து இட்டுனுமா சொன்ன உடனே அப்ப லாஸ்ட்ல அவங்க சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்லை. அப்ப அடுத்து உனக்கு இப்ப இருக்க புருஷன் இல்ல சொன்ன உடனே அப்ப ஸ்திரீ சொல்லிடுறாங்க நீ ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவர் சொன்ன உடனே அப்போ உங்களுடைய பிதாக்கள் என்ன பண்றாங்கன்னா தேவன் என்ன பண்றாரு கிரசம் இருக்கிறாரு ஆலயம் இருக்குன்னு சொன்னாரு எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா. அப்படி பேசிட்டே வரும்போது அங்க என்ன எடுத்து பாத்தீங்கன்னா இயேசு பேச ஆரம்பிக்கிறார். ஆமா ஒரு காலம் வரும் பிதாவை தேவனை தொழுது கொள்ள எங்கேயுமே தொழுது கொள்ற ஒரு காலம் வரும் அங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வாங்க என்ற விஷயம் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது உடனே ஸ்திரீ கேட்கறாங்க இயேசு பேச சொல்றாங்க வார்த்தை சொல்றாங்க ஆமா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனை உண்மைதான் ஆனா இந்த விஷயங்களை விவரமாக யார் சொல்லி கொடுப்பாங்கன்னா எனக்கு மெஸ்ஸியா வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். பாருங்க வசனம் 4வது அதிகாரம் இது இந்த வார்த்தை வரத்துக்காக தான் இவ்வளவு நேரம் இயேசு பேசினார் அவங்கள்ட்ட. இவ்வளவு வார்த்தைகள் பேசின காரணம் இந்த வார்த்தை வரணும் அந்த ஸ்திரீல இருந்து. அப்போ இந்த வார்த்தை வந்த உடனே இயேசு சொல்றாரு பாருங்க பாத்தீங்களா. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து வந்த உடனே சொல்றாரு உன்னிடத்துல பேசுகிற அந்த மெஸ்ஸியா நான் தான். எப்படி ஆயிடுச்சு ஸ்திரீக்கு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஊருக்குள்ள போய் என்ன பண்றாங்க எல்லா ஐட்டும் வந்துடுறாங்க இல்லைங்களா. அப்போ இங்க இது குணம் என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு கூட இயேசு கிறிஸ்துக்கு அவங்க உள்ள அவங்களுடைய மனசை புரிஞ்சு என்ன பண்றா பேசுறாங்க அவங்கள்ட்ட சந்தோஷம் பாத்திரம். ஆனா இங்க என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணார்னா யாக்கோப் கொடுத்த தண்ணி கிணறு இல்லைங்களா அந்த ஒரு கிணறு அதுல தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அப்ப தண்ணி எதுக்கு யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு சமாதஸ்திரீங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாருக்குமே முதலாவது தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு இல்லைங்களா. தண்ணி எல்லாம் மனுஷ உயிர் வாழ முடியாது தண்ணி ஜீவனுக்கு இல்லைங்களா. தண்ணி குடிக்காம யாரும் இருக்க முடியாது தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு குடிக்கணும் அது மட்டும் இல்ல தண்ணி எல்லாம் நம்ம யாருக்குமே இருக்க முடியாது நம்மளை சுத்தம் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ இந்த ரெண்டு காலத்துக்கு சமாரிய ஜனங்களுக்கு ஆகட்டும் யாக்கோ கொடுத்த தண்ணி எல்லாருக்கும் யூஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் ஸ்திரீ கேட்கிறாங்க நீ இப்ப கொடுத்துட்டாக்கா நல்ல தண்ணி நான் அடுத்து கிணறுகிட்ட வர மாதிரி இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு நான் கொடுக்குற தண்ணி என்னைக்குமே தாங்க வர சொல்றேன். அப்போ யாக்கோபு காட்டிலும் பெருசா அவர் என்ன செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபோ ஒரே மாம்சத்துக்காக தண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா ஆனா மீண்டும் மீண்டும் தாங்க எடுக்கும். ஆனா இயேசு வந்து வர ஒவ்வொரு வார்த்தை என்ற தண்ணி என்ன சொல்லி பாக்கலாம் அந்த தண்ணி என்னைக்குமே தாக வராது இல்லைங்களா. நம்ம கேட்டு வர ஒவ்வொரு பாடம் அதை நம்ம மறந்துடுறோமா இல்ல தினம் தாக வருதா பாத்தீங்கன்னா பேசிக் டாக்டர் யாரும் நம்ம மறுக்க முடியுமா. அதுக்காக வேற டினாமினேஷன் போய் நம்ம கேட்கறோம் போயிட்டு ஏன் கேட்க முடியாது. ஒரு டைம் ட்ரினிட்டியில தேவன் ஒருத்தர் தான் சொன்னா அவ்வளவுதான் முடிச்சு அந்த தாகம் நிஷ்டம் வராது இயேசுல இருந்து வர வார்த்தை என்னைக்குமே தாகம் வராது இல்லைங்களா. அவன் ஒவ்வொரு சத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெஸ்ட் தாகம் எடுக்காது அவ்வளவு உண்மையா பேசிட்டு. அப்போ யாக்கோ மூலியமா மாம்சத்துல வாழ்றதுக்காக தண்ணி எப்படி வந்ததோ ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமா தண்ணி சத்தியம் என்ற வார்த்தை நமக்கு வருது. அதனால இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப பெருகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி ரெண்டு காரியங்கள் செய்யுது இல்லைங்களா. முதலாவது அது சுத்தம் ஜீவன் கொடுக்குது இல்லைங்களா. அடுத்து அது சுத்தமாக்குது. அதே போல இயேசுடைய வார்த்தை தானே எடுக்குதுங்க ஜீவன் வருது நமக்கு எல்லாருக்குமே இல்லைங்களா. அது மட்டும் இல்ல இயேசுடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்ற தண்ணி எதுக்கு என்னாவது பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம் பாத்தீங்களா. உபதேசத்தினால சுத்தமாயிட்டீங்க பாத்தீங்களா. அப்போ யாக்கோ கொடுத்த தண்ணி இந்த மனித குலத்துக்கு தண்ணி தாகம் வந்துட்டு தான் இருக்கும். அநேக தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகம் வந்துட்டு இருக்கும். ஆனா இயேசு கொடுக்குற தண்ணியோ இயேசு கொடுக்குற வார்த்தையோ ஒரு நாளனாவது அது தாகம் எடுக்காது. அப்படின்னா இயேசுல இருந்து வந்த அந்த ஒரு தண்ணி என்ன புரியுது நம்ம பார்த்து இப்போ அதான பாத்தீங்கன்னா சத்தியம். சத்தியம் வரும்போது நமக்கு நம்ம சுத்தாக முடியும். அந்த சத்தியம் நம்ம கேட்கும் போது நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா யாக்கோப் காட்டுல இயேசு எப்படி பெறுறாரு பாத்தீங்கன்னா யாக்கோப்பு ஒரு நாள் குடிக்கிற தண்ணில அப்படின்னா யாக்கோப் கொடுத்த அந்த கிணறுல குடிக்கிற தண்ணி ஒரு நாள் வாழ முடியும். ஆனா இயேசு குடுக்கிற சத்தியத்துல என்னைக்கும் வாழ முடியும் வாழ முடியும். அதனாலதான் அங்க ப்ரூவ் பண்றாரு. இந்த விஷயம் கடைசியில உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லும்போது டைம் சுருக்கமானதான் ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். மூணாவது விஷயம் போயிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம் பாத்தீங்களா. இங்க 6வது அதிகாரத்துல நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ 5000 பேர்களுக்கு என்ன பண்றாரு உணவு கொடுக்கிறாரு இல்லைங்களா. அப்போ இந்த உணவு சாப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்துவ அடுத்த கரைக்கு போறாரு. எல்லா மனித ஜாதிகளால பண்றாங்க, எல்லா ஜனங்களும் இயேசு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுறாங்க. அப்ப இயேசு பார்க்க வரும்போது இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க அந்த அற்புதத்தை பார்த்து என்ன வரல, அந்த அப்பத்தை நீங்க சாப்பிட்டுருந்தாலும் வரீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து அப்ப என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து 27 வாசிங்க, பாத்தீங்களா, அழிந்து போற பொருளுக்காக விஷயம் அப்படி பேசிட்டு 28 வசனத்துல அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க பாருங்க. பாத்தீங்களா, தேவனு கேட்ட கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்யணும் அவங்க கேக்குற கேள்வி. அதுக்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், பாத்தீங்களா, தேவனுக்கு பிடிச்ச ஒரு காரியம் இது. தேவனுக்கு கேட்டிருக்கிறோம் தேவன் யார் அனுப்பினாரோ அந்த இயேசுவை அங்க விசுவாசிக்கணும், நம்பணும். இதுக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது, ஆனா சப்ஜெக்ட் வேற இல்லைங்களா. அது கேட்ட உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி கண்டிப்பா நாங்க என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம், நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஆனா இப்போ ஒரு அற்புதம் செய்து காட்டு. அதான் அவங்களோட கேள்வி. அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க, வாசிங்க, பாத்தீங்களா, அப்ப நீ எங்களுக்கு நான் உங்களை நம்புறோம், ஆனா நீங்க ஏதாவது பெரிய விஷயம் செய்யுங்க, எங்களுக்கு ஏதோ பெரிய விஷயம் செய்யணும்னு நம்புறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்ய போறாரு, அப்படி சேர்ந்துட்டாக்கா நாங்க நம்புறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராங்க இஸ்ரேல் ஜனங்க, என்ன தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே மூலமா அப்படின்னா வானத்தின் தூதருடைய மண்ணா அங்க புசித்தாங்களே, ஆனா இப்ப நான் உங்களை நம்புறேன்னா, நீ தேவன அழகப்பட்டவர்னா நாங்க நம்பலன்னு சொன்னா, நீ அதை காட்டுல விசேஷமான ஏதாவது நீ செய்யணும். அதான் உங்களுடைய கேள்வி. அதை ஏற்று சொல்ற பாருங்க 32 அவங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசை தான் கொடுத்தாரு அவங்களுக்கு மன்னா, அந்த மாதிரி மைண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை ஏசு சொல்றாரு, மோசை அவளுக்கு கொடுக்கல, எங்க பிதாவாக தேவன் தான் அவளுக்கு கொடுத்தாரு இந்த மன்னாவை. அதுக்கு அடுத்து கரெக்ட் டைரக்டா சொல்றாரு ஏசு கிறிஸ்து 34 33 பாத்தீங்களா, தேவன் கொடுக்கற அந்த அப்பம் இல்லைங்களா, அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சேரும் சொன்ன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, எப்படி சமாதஸ்திரி வந்து தண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் பிரச்சனை இல்லையே, தண்ணி எடுக்கிறதுக்கு போக தேவையில்லையே. அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா ஏதோ ஒரு அப்பம் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா அடுத்து சாப்பிடுறதே தேவையில்லை, என்ன பண்ணலாம், அப்படியே செட்டிலா இல்ல. அதான் கேக்குறாங்க, அந்த அப்பத்தை கொடுங்க பாத்தீங்களா. ஆனா இயேசு பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் அது ஆவிக்குரிய விஷயங்கள், பரலோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா இவங்க கேட்கிற எல்லா விஷயங்களும் மாம்சத்தை கேட்கிறாங்க. அப்போ அடுத்து அவர் என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா, போதும். அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்யப்படுறான்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்லிட்டாரு, அந்த ஜீவப்பம் நான் தான். அப்ப பாருங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆராதிகரம் முழுமையா நீங்க பாத்துட்டு போகும்போது கடைசியில சில சீடர்கள இயேசு விட்டு தூரம் போயிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி பேசுறாருன்னா, என் மாம்சம் இல்லைங்களா, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க புசிக்க விட்டா குடிக்க விட்டா நீங்க என்ன பண்ண நிலத்துல உங்க பங்கிலன்ற விஷயம் போய் பேசுற. இதெல்லாம் கேட்டு பல சீடர் என்ன பண்றாங்கன்னா, இது ரொம்ப கடினமான பொசிஷன் போயிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இங்க என்ன ப்ரூவ் பண்றாரு பாத்தீங்கன்னா, மோசே கொடுத்த மண்ணா ரொம்ப பெருசா இருக்கு அவங்களுக்கு. மோசே கொடுத்த மண்ணால பழையற்பாட்டுல வாழ்ந்து வந்தாங்க. நீங்க தேவன் அனுப்பப்பட்டவர் நான் நம்பி நம்பணும்னா, நீங்க பெரிய விஷயம் செய்யுங்கன்னு சொன்னா, அவர் மிகப்பெரிய விஷயம் செய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசை கொடுத்த மண்ணா அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த மண்ணாவை மோசை மூலமா உங்களுக்கு கொடுத்தார், ஆனா அது புசித்தோம் என்ன போயிட்டாங்க, மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா தேவன் மீண்டும் என்னை கொடுக்கிறார், நான் தான் ஜீவன் அப்பம், ஆனா என்ன விசுவாசிக்கிறவன் ஒருபோதான மாட்டான், அழிய மாட்டான். அவன் மறுச்சாலும் மீண்டும் உயிரோட இருந்து வருவான்னு சொல்ற விஷயத்த என்ன பண்ணல, யாருன்னாங்க, நம்பவே இல்ல விஷயம். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன ப்ரூவ் பண்ணாரு பாத்தீங்கன்னா, மோசே கொடுத்த மண்ணா நீங்க சாப்பிட்டலாம், மறிப்பீங்க. ஆனா தேவன் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவ அப்பாவாக என்ன நீங்க புசித்தால் என்ன அங்கீகரித்தால் நீங்க ஒருபோதும் அழிய மாட்டீங்கிற விஷயம் தான் பேசுறாங்க. அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்ற பாருங்க, 51 54 போதும். அப்போ இந்த ரெண்டு விதமான ரட்சிப்பு பத்தி பேசுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னா, மோசே தேவ பழைய ஏற்பாட்டில் கொடுத்த மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். தேவன் இப்ப என்னதான் ஜீவன் உள்ள அப்பமா உங்களுக்கு அனுப்பியிருக்கார், என்ன விசுவாசிக்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் மறிச்சான் பிழைப்பான்ற விஷயம் சொல்றான். அப்போ இப்ப நம்மளுக்கு என்ன இது புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, 51 மீண்டும் வாசிங்களா, பாத்தீங்களா, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, என்றென்றைக்கும் பிழைப்பான். பாத்தீங்களா, நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, நம்ம வந்து பஸ்கா சமயத்துல நம்ம என்ன செய்யறோம் சொல்லணும் பாக்கலாம். இந்த ஒரு வசனத்தின் படியில நம்ம என்ன பண்றோம், அநேக விஷயங்கள் நம்ம எல்லாம் தியானம் செய்து இல்லைங்களா, அந்த பஸ்கா பண்டிகை சமயத்துல நம்ம இயேசுடைய அந்த ஒரு மரண நாள் நம்ம நினைவுறோம் இல்லைங்களா. ஆனா இங்க நினைக்கிற மாதிரி இங்க பேசுற மாதிரி என்ன பண்றாங்க, எவ்வளவு பேரு ரோமன் கேத்தலிக் ஆகட்டும் சிஎஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வேற டினாமினேஷன் என்ன பண்றாங்கன்னா, இயேசுடைய சரீரம் அப்படியே இந்த அப்பம் ஏசி சருடம் ஆயிடுமா, அந்த திராட்சை சந்திர ரத்தம் ஆயிடுமா, எவ்வளவு பேர் இப்போ அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா நமக்கு தெரியும், இயேசுடைய மரண நாள் அவன் பூமி முழு உலகத்துக்காக பட்ட எல்லா கஷ்டங்கள் அது நம்ம பாக்குறோம், அதை பத்தி ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்றோம். ஆனா இங்க என்ன சொல்ல வரா பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து முக்கியமா என்ன விசுவாசிக்கிறவங்களுக்கு ரெண்டு விதமா ரட்சிப்பு இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தேவனத்தை போகக்கூடிய என்றென்றைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 54 மீண்டும் பாத்தீங்களா, இது வந்துட்டு பொதுவா உலக ஜனங்களுக்கு. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை நாம் நினைவுகொள்றோம், அது எது நமக்கு எல்லாம் புரியும், நம்ம கூட அவருடைய ஒரு பாடுகள்ல பங்காவத்துக்கு நம்ம செய்யற விஷயம் எல்லாம் புரியும். ஆனா உலகக்காருக்கும் அது ஒரு காலம் வரப்போகுது. ஆனா அந்த காலத்துல இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த அந்த மன்னா சாப்பிடுகளை மறிச்சார், ஆனா என்ன விசுவாசிக்கிறவன் அப்படின்னா ஜியோ அப்பமாகிய என்ன விசுவாசிக்கிறவன் அவன் என்றைக்குமே மறிக்க மாட்டான். இங்க யார் காட்டில பெருசா பாத்தீங்கன்னா, மோசே காட்டிலும் நான் பெருசா இருக்குன்ற மாதிரி என்ன பண்றது ப்ரூவ் பண்ற அந்த விஷயத்துல. ஆனா இது ஒரு காலத்துல அவங்க கரெக்டா புரிய போகுது இல்லைங்களா. அப்போ மூணாவது ஃபர்ஸ்ட் நம்ம வேற பார்த்தோம், அப்ராம காட்டில அவரு பெரியவாசல் இருக்காரு, அடுத்து யாக்கோப் காட்டிலும் பெரியவாசல் சொல்லிருக்காரு, மோசே கொடுத்த மன்னா காட்டிலும் இயேசுவை தன்னை என்ன பண்றாரு கொடுக்குறாரு இல்லைங்களா. பாருங்க நாலாவது யாரு பாத்தீங்கன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்க முன்பாக ரொம்ப பெரியவா இருந்தவங்க யாரு பாத்தீங்கன்னா, ராஜால தாவித் ராஜா. இந்த தாவித் ராஜா ரொம்ப பெரியவரா இருக்கிறார் அவங்க முன்பாக. தாவித் பத்தி நம்ம பார்க்கலாம், இயேசு பேசக்கூடிய வார்த்தை பேசலாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22 41 வசனம் வாசிக்கும். போதும். ஆக்சுவலி இந்த மத்தேயு 22 நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பேச்சுல என்ன பண்ணோம் மாற்று வைக்கணும். அவர் எப்படின்னா பேச்சுல எதுனா ஒருவேளை அவர் குற்றம் கண்டுபிடிச்சிட்டா அவர் என்ன பண்ணலாம், அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவருக்கு தண்டனை வாங்கி தரலாம். ஆனா மத்தேயு 22 நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும், பரிசேயர் வந்து கேட்கிறாங்களோ நாங்க யாருக்கு வரி கட்டுறதுன்னு கேட்கிறாங்க, அதுக்கு கரெக்டா பதில் தராங்க. சதுசேயர் வந்து கேட்கிறாங்களோ வீடு திருந்த நாள்ல ஏழு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீ எப்படி மனைவியா வாங்குற விஷயம் பேசுறாங்க. அப்ப இயேசுவை எப்படின்னா சோதிக்கணும். அப்புறமா அடுத்து என்ன சொல்றான்னா, இன்னொரு மனுஷன் வந்துட்டு நியாயசாஸ்திரி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கட்டளையில எது முக்கியமான கட்டளை அதுக்கும் பதில் கொடுத்துறாரு. 22 எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுத்து வர்றாரு, அது பப்ளிக்கா நடந்த விஷயம் எல்லாம் முன்னாடி. ஆனா அவர் எல்லாத்தையும் பதில் கொடுத்த உடனே இப்ப இயேசு கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து யாருன்னு நீங்க சொல்றீங்க கேட்ட கேள்வி. எல்லாரையும் எல்லா கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி. சரி நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் நான் பதில் கொடுத்துட்டேன், இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னங்க, கிறிஸ்து யார். அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் தாவீதுடைய குமாரன். கரெக்டா சொல்லிட்டாங்க, இது மட்டும் ரொம்ப கரெக்டா படிச்சிருக்காங்க இந்த விஷயம், அவர் தாவீதுடைய குமாரன். அதுக்கு அடுத்து பதில் எடுத்து சொல்றாருன்னா, சரி நீங்க சொன்னது கரெக்டா, தாவீதுடைய குமாரன் சொன்னது கரெக்டா, ஆனா அந்த தாவீது பரிசு தாவில அந்த கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு, அது எப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு என்ன பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிற ஒருத்தரும் பதில் சொல்றதுல. 45:46 பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன பண்ணல, இயேசுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, தாவீதுக்கு வந்துட்டு கிறிஸ்து குமார் நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த ஒரு கிறிஸ்துவை தாவீது என்னுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது தாவீதுக்கு எப்படி அவர் குமாரன் ஆக முடியும்? சொன்ன உடனே ஒருத்தரும் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கலையா, எப்போ அவன் வாய் வந்துட்டு மூடப்பட்டதோ இயேசு வாய் திறந்தார். அதுதான் 24 கம்ப்ளீட்டா படிச்சு பாருங்க, அப்பதான் மாட்டிடுறாங்க. அவங்க மாட்டின உடனே என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்துக்கும் இயேசு பேசுறாங்க அவங்க பத்தி ஃபுல்லா இல்லீங்களா. அவங்க பாத்தீங்கன்னா இந்த 22 அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லிருக்காரு கிறிஸ்து அவரை காட்டிலும் பெரியவர் இல்லீங்களா. எப்படி பெரிய, நமக்கு எல்லாம் தெரியும் இந்த விஷயம், ரொம்ப விஷயம் பேச தேவையில்லை. தாவீது உண்மையிலுமே இயேசு கிறிஸ்துக்கு அவர் பிதா தான், முப்பிதா தான் இல்லீங்களா. ஏன்னா தாவீதுடைய வம்சத்தை தான் இயேசு வராரு இல்லீங்களா. அப்ப கண்டிப்பாகவே இயேசு கிறிஸ்து, பல யூதர்கள் எப்படி தாவீதை முப்பிதான்னு ஏத்துக்கிறாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து கூட ஏத்துக்கணும் வம்சத்தை இருக்கும்போது இல்லீங்களா. ஆனா இப்போ இயேசு மறிச்சு மீண்ட உயிரிழந்து வந்த பின்பு, இப்ப தாவீதா மறிச்சிட்டார், மீண்டும் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் போது இப்ப இயேசு நாடுறாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு பிதாவாயிடுறாரு இல்லீங்களா. நமக்கு பிதா பேசிக்ல பாத்துருக்கோம் இல்லீங்களா. அந்த வசனம் ஒரு டைம் வாசிக்கிறோம், சங்கீதம் 45:16 பாத்தீங்களா. உமது பிதாக்கள் பதிலாக, இயேசுடைய பிதாக்களுக்கு பதிலாக, அப்ப இயேசுடைய பிதாக்கள் யாரு, ஆபிரகாம், யாக்கோப், ஈசாக் இல்லீங்களா, மோஷே, தாவீது இல்லீங்களா, அவங்களுக்கு பதிலாக வாசிங்க, பதிலாக பூமியில பிரபுக்களாக வைப்பீர் பாத்தீங்களா. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரும்போது பிதா அப்படின்னா தாவீது இயேசு கட்டளை பெரியவர்தான், ஆனா தாவீதுக்கே உயிர் கொடுக்கணும்னா யார்தான் தெரிய கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து கொடுக்கணும். அப்போ தாவீது காட்டுல அவர் பெரியவர் ஆயிடுறாரு இயேசு கிறிஸ்து இல்லீங்களா. அந்த விஷயத்த ஆல்ரெடி தாவீது பேசியிருக்காரு எப்பன்னு பாத்தீங்கன்னா, 110 சங்கீதத்துல பேசியிருக்காரு இல்லீங்களா. அந்த வாசி பாத்தீங்களா, இந்த வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து புதிர் பண்ணல கேட்ட கேள்வி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கேக்குறாருன்னா, தாவீதே என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்லும் போது, நீங்க ஏன் நீங்க ஏத்துக்கல, ஒரு நாள் அவருக்கு புரிஞ்சுன்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப இங்க இது அவர் வெளிப்படுத்தினார் பாத்தீங்கன்னா, முதலாவது ஆபிரகாம காட்டிலும் தன்னை பெரியவனா பண்ணார்னா பெரியவரா அவர் காமிச்சார். அடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கோப காட்டிலும் தான் பெரியவர் என்ற விஷயத்தை அவர் காமிச்சார். அடுத்து மோசே காட்டிலும் அவரு தன்னை தான் அவர் பெரியவராக காமிச்சார். அடுத்து தாவீது ராஜா காட்டிலும் தான் பெரியவராக பண்ணாரு அவர் காமிச்சிருக்காரு இல்லீங்களா. இதெல்லாம் அந்த காலத்துல அவர் பேசின சத்தியங்கள். ஆனா அடுத்து இன்னொருத்தர் அவங்க பார்க்கறது பெரியவரா இருந்தாங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய சாலமோன். அதுக்கு அடுத்து வந்த ராஜா சாலமோன். ஏன் சாலமோன் பெரியவா இருக்கிறார் பாத்தீங்களா, சாலமோனுக்கு இருந்த அந்த ஞானம், அவருக்கு இருந்த அந்த அறிவு அந்த காலத்துல யாருக்குமே இருந்ததில்ல, தேவன் அவருக்கு கொடுத்த அந்த அறிவு. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு அறிவு நல்லா பண்ணார் பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பேலஸ் கட்டினாரு, தேவாலயம் கட்டினாருங்களா, அநேக ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவருடைய ஞானத்துக்கு முன்பாக யாரும் நிக்கல இல்லீங்களா. அப்போ அவரை பத்தி இப்ப இயேசு என்ன பேசுறாரு பாருங்க, 12 மத்தேயு 42 தென் தேசத்தின் ஸ்திரீ அந்த ராணி சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். யோசனை வரி பாருங்க, உலகம் எங்கிலும் புகழ் பெற்ற ராஜா சாலமோன் ராஜா, ஆனா இவரை பத்தி ஹிஸ்டரிக்குள்ள ரொம்ப இருக்குது இல்லீங்களா. அப்போ இஸ்ரேல் ஹிஸ்டரி ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா, சாலமோன் போல ஒரு ராஜா இல்ல, அந்த மாதிரி ராஜாவான் அவருடைய ராஜ்யத்தை 40 ரொம்ப சமாதமான ராஜ்யம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவோட பேரை கேட்டு பல ஸ்திரீகள் பல ராணிகள் வந்திருக்காங்க. ஆனா இயேசு சொல்றார், இதோ இங்க நிக்கிறவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர் இல்லைங்களா. அப்படின்னா இங்க சாலமோனை காட்டிலும் பெரியவர் ஏன் சொல்லிட்டு இருக்காரு, யாரு பேசிட்டு இருக்கிறார் பாத்தீங்கன்னா, 38 பாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாதுபாது அப்படின்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்களிடத்துல நான் அற்புதம் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முன்பாகவே 22 வசனத்துல ஆல்ரெடி ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு, ஒரு பேய் விடு வச்சுட்டாரு, ஒரு பேச்சு எல்லாம் பேச்சு கொடுத்துட்டாரு, அவர்களுக்கு வாய் வர வச்சுட்டாரு. இதெல்லாம் ஆளுக்கும் தான் பரிசர் பார்த்து கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ. இன்னொரு அற்புதம் சேர்ந்து காட்டுன்னு கேட்ட உடனே தான் சொல்றாரு இயேசு, இவங்களுக்கு அற்புதம் சேர்ந்து காட்ட முடியாது சொல்லும் போது இந்த வார்த்தை பேசுறாரு. என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, இங்க நிக்கிறவர் சாலமோனை காட்டுல பெரியவரா இருக்கலாம் சொல்றாரு. சரி, எதை வச்சு பேசினாரு? சாலமோனை காட்டிலும் இயேசு எதுக்கு பெரியவரா இருக்காரு? ஃபர்ஸ்ட் இப்ப சாலமோன் பத்தி பாக்கலாம். சாலமோன் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்த பின்பு அப்புறம் பாக்கலாம் இயேசு கிறிஸ்து சாலமோனை காட்டுல எதுக்கு பெரியவரா பாக்கலாம். அப்புறம் பிரசங்கி எடுத்துக்கோங்க, பிரசங்கி வேளாண் அதிகாரம் பிரசங்கி 7 24 வாசி பாட்டி. ஸ்திரீயானவள் அதிகம் கசப்பு இருக்கும்போது எல்லாமே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, அவரு 7 27 பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு? முத்திரை அடிச்சிடுறாரு. அவருடைய ஞானம் பாருங்க, எழுப்புற ஞானம் பாருங்க, ரொம்ப பெரிய அறிவு இருக்கு. அவரை போல ஒரு ஞானி இல்ல. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, 1000 புருஷர்ல நிக்க வச்சா ஒரு புருஷன் எடுத்துடலாமா, ஆனா 1000 ஸ்திரீக்குள்ள ஒரு ஸ்திரீ எல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை படி நம்ம ஒருவேளை சத்தியம் வேதம் படிச்சுனா இன்னைக்கு யாரும் ஸ்திரீகள் பண்ண முடியாது. ஸ்திரீங்க யாரும் என்ன பண்ண முடியாது, நல்லவங்க இல்ல, கரெக்டுங்களா? சாலமோன் பேசிக்கிற அவருடைய ஞானத்துல பேசியிருக்காரு, 1000 புருஷர்களுக்குள்ள ஒருவர் நான் நல்லவங்களை பார்க்க முடியும், ஆனா 1000 ஸ்திரீகளுக்குள்ள ஒரு ஸ்திரீ நான் நல்லவங்களை பார்க்கல அப்படி சாலமோன் பேசிட்டு அவருடைய ஞானம், சாலமோனுடைய ஞானத்தை பேசிட்டு பாத்தீங்களா. அப்போ இது கரெக்டா, சாலமோனுடைய ஞானத்தை பேசிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா, ஒருவேளை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்திரீகள் இன்னைக்கு தேவன் கூப்பிட்டு பொய்யாயிடும், ஸ்திரீகள் வந்து இன்னைக்கு தேவனுடைய ஒரு வேலையில இன்வால்வ் ஆகுது பொய்யாயிடும் இல்லைங்களா. அப்ப சாலமோனுடைய ஞானத்துல எதுக்கு வந்துட்டு அந்த 1000 பேர் கம்பேர் பண்ணி பேசினாரு, அவருக்கு என்ன ஆயிருந்துச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் சாலமோனுக்கு எவ்வளவு மனைவி இருந்தாங்க. வசன வாசிக்கிறீங்க வரலாம், வசன வாசிக்கிறீங்க. 1 Kings 11:3 எவ்வளவு பேருங்க, ஒட்ட மொத்தம் எவ்வளவு பேரு? 1000 பேரு இல்லைங்களா. அப்போ 1000 பேரு சாலமோனுடைய மனைவி. அப்போ இவ்வளவு பெரிய ஞானி இவரு, ஆனா இவருக்கு மனைவி 1000 பேரு. ஆனா அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மனைவிகள் சாதாரண ஸ்திரீகள் அல்ல. இவருடைய ஞானத்தை கேள்விப்பட்டு இல்லைங்களா, இவருடைய ஒரு தேவன் கொடுத்த அந்த அறிவு, அந்த வல்லமையை பார்க்கறதுக்கு வந்த ஸ்திரீகள், ஒவ்வொரு தேசத்துடைய ராணிகள் எல்லாமே அந்த மாதிரி வல்லமையா இருந்த ஒரு ராஜா விக்ரமநாதன். இப்ப யோசித்து பாருங்க, எதுக்கு இந்த வார்த்தை சாரம் தான் பாக்குறோம், யோசித்து பாருங்க. ஒரே ஒரு புருஷன் சாலமோன், இந்த 1000 பேர் மனைவியா அவங்களுக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு நாள் ஒருத்தருட அவர் குடும்பம் பண்ணிருப்பார் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நம்ம இடி கணக்கு போடலாம், ஒரு மனைவி கிட்ட ஒரு நாள் மட்டும் தான் இருந்தாரு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இருந்தார். அந்த மனைவி கிட்ட அடுத்து வரும்போது எத்தனை நாளா இருக்கும், நல்லா இருக்கும் கணக்கு போடுங்களேன். அப்படின்னா 3 வருஷம் ஏறக்குறைய 3.5 வருஷம். அப்ப யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் விட்டு வந்து அந்த மனைவிட்ட திரும்ப போனா அந்த மனைவியோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அது சாதாரண ஸ்திரீ இல்லாது, ரொம்ப ராஜா ராணிகள் ஸ்திரீ அவங்கலாம் இல்லைங்களா? அப்ப இவருடைய தவறு என்னன்னு அவர் 1000 திருமணம் செய்தது இவருடைய தவறு, அவர் ஞானித்தவர், ஆனா இவருடைய தவறு. ஆனா பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பார்க்கும்போது அவர் ஞானத்துல பாத்தீங்கன்னா புருஷனும் நல்லா ஆயிட்டாங்க, ஆனா ஸ்திரீங்க என்னட்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீங்களும் நல்லா கிடைக்கல, ஏன்னா எல்லா ஸ்திரீங்களும் தப்பா தர்றாங்க இல்லைங்களா? அவ பாத்தீங்கன்னா இவருக்கு 1000 மனைவிகள் இருந்து கூட இவருக்கு ஒரு ஸ்திரீக்கும் நல்லா தெரியாத போயிடுச்சு அந்த அந்த அவருடைய நேரத்தில் பேசுறாரு. அதனால எவ்வளவு விஷயம் அவருக்கு புரியாத, எனக்கு இது கண்டுபிடிக்க ட்ரை பண்ண முடியல எல்லாம் மாயன்னு பேசுறாரு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இங்க நிக்கிறவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர் சொல்லும் போது எதுல அவர் பெரியவர்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுடைய 4 குணத்துல நமக்கு தெரியும், தேவனுடைய நீதி, வல்லமை, அன்பு, ஞானம். யாருவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 1:30, 1 கொரிந்தியர் 1:30. பாத்தீங்களா, ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் பாத்தீங்களா? அப்போ சாலமோன் பழையற்பால ஒரு பெரிய ஞானி இருந்தான், புதையற்பால யார் ஞானி இருக்காரு? இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சோபியா நேரம் இருக்காங்களா பேரு? ஆக்சுவலி அது பேர் யார் தெரியுங்களா? உண்மையான அக்ஷரா இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல ஞானன்ற பேருக்கு சோபியான்ற பேர் அர்த்தம். சோபியான்ற பேர் யார் தெரியுங்களா? உண்மையான பேர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல அந்த வார்த்தை ஞானன்றதுக்கு அந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம தமிழ்ல ஞானம் சொல்றோம், இங்கிலீஷ்ல விஸ்டம் சொல்றோம், அப்போ கண்ணில் பாத்தீங்கன்னா தியானன்றோம். ஆனா கிரீக்ல படிச்சீங்கன்னா அது சோஃபியான்ற பேரு, அது இயேசு கிறிஸ்துடைய பேரு. பழையற்பாட்டில் நீதிபதிகள் இருக்கிற அத்தனை விஷயம் அப்படிதான் போட்டிருக்கு, சில விஷயம் அப்படிதான் போடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப ஞானம், ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஞானத்தை செய்வார். பழையற்பாட்டில் நீங்க படிச்சு பாருங்க, நீதிபதி 8 அதிகாரத்துல படிச்சு பாருங்க, எல்லாம் யார் தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? அப்ப அதுக்கு மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, சாலமோனை காட்டிலும் பெரியவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் என்ன சொன்னாரு, 1000 ஸ்திரீகளை பார்த்து ஒரு ஸ்திரீங்களை என்ன பண்ணல, நலுங்களை சொல்லிட்டார். ஆனா இயேசு பாக்குறாரு இப்போ அவருடைய நேரத்தில், இயேசு பார்க்கும்போது 144000 பேர்ல யார் இருக்கிறாங்க? ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அப்புறம் ஆண்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப பாருங்க எந்த ஸ்திரீ அசுத்தம் சொல்லிட்டாரா சாலமோன், ஆனா இயேசுடைய நேரத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை சுத்தமாக்க எடுத்தாரு அவருடைய நேரம் இதுதான் இல்லைங்களா? அதனால தான் பவுல் சொல்ற பாருங்க, கலாத்தியர் 3:28. பாத்தீங்களா, அப்ப என்ன இப்போ அவருடைய திருச்சபையில இவரு 1000 பேர் நிக்க வச்சு பார்க்கும்போது புருஷன் மாற்றதான் ஒருத்தர் நல்லவரா தெரிஞ்சார், ஆனா ஸ்திரீகள் யாரும் நல்லதான் தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யார் தான் ரொம்ப அதிகமா நல்லா தெரியறாங்க பாத்தீங்கன்னா, 144000 பேருக்குள்ள ஸ்திரீகளும் அவருக்கு அப்படியே பாக்குறாரு, புருஷனும் அப்படியே பாக்குறாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலமோன் காட்டிலவர்களுடைய ஞானம் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்திரீகள் தவறுன்னு சொன்னாங்களோ அந்த ஸ்திரீகளையே நல்லவங்களா மாத்தி என்ன பண்றாங்க, அவருடைய திருச்சபையில சரியா தவறா மாத்துறாங்க. அது இயேசுடைய ஞானம். இன்னும் ரொம்ப விஷயம் இருக்கு இயேசு அவருடைய ஞானத்தை பத்தி பேசிட்டு, இங்க என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா, சாலமோனை காட்டிலும் அவரு நிற்கிறவர் ஞானம் உள்ளவர் பெரியவர் பார்க்கும்போது அவருடைய ஞானத்தை காட்டிலும் இவருடைய ஞானமும் பெருசா இருக்குதுன்னு பாக்கணும் ஆச்சுங்களா. அடுத்து வேற யாருக்கு கம்பேர் பண்ணார் பாத்தீங்கன்னா, 41:1 மத்தேயும் பாத்தீங்களா, அடுத்து 6வது சொல்றேன்னா, இங்க நிக்கிறவர் யோனா காட்டிலும் பெரியவர் சொல்றார். ஆக்சுவலி யோனா எதுக்கு பெரியவரா இருந்தாரு அவங்களுடைய பார்வையில? மூன்று நாள் இரவு பகலும் மீனின் வீட்டுக்குள்ள இருந்த யோனா மீண்டும் உயிரோட வந்துட்டார். ஆனா அவர் சொல்றார், இங்க நிக்கிற நான் யோனா காட்டில பெரியவர் சொன்னும் போது எது விஷயம் சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, யோனா எப்படி தேவன் சார்பில் நினைவு பட்டணத்துக்கு சூசியம் சொல்ல போனாரோ அதே போல பரலோகத்திலிருந்து ஏசுரா வந்திருக்காரு பூமிக்கு, சத்தியம் சொல்ல வந்திருக்காரு. மனம் திரும்பங்கோ உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டார் சொல்ல வந்தாரா யோனா? அதே போல இயேசு கிறிஸ்து தான் இருக்கார், இஸ்ரேல் ஜனங்க சத்தியம் சொல்ல வந்திருக்கார் இல்லைங்களா? ஆனா யோனா கீழ்படியாத போகும்போது அந்த மூணு நாள் என்னாச்சு, அவர் உள்ள போயிட்டார். அதே போல நீங்க எல்லாம் என்ன செஞ்சா போயிடுவீங்க, எத்து சிவில் அடிச்சு நான் என்ன பண்ணுவேன் லாஸ்ட்ல, நான் கல்றவுள்ள போயிடுவேன். ஆனா மூணாவது நாள் எப்படி யோனா மீண்டும் வந்துட்டாரோ நானு இல்லாமே வருவேன் அப்படின்னா, அவர் மறிக்கும் போது தேவன் என்ன பண்ண, அவர் ஜீவனே போச்சு இல்லைங்களா, அவருடைய உயிர் ஒத்துட்ட மாட்டதா இருக்குது, பேரட்ட பிதாவாகிய தேவன்கிட்ட மாட்டதா இருக்குது. அப்ப இவர் இருந்து மீண்டும் உயிரோட வந்தார் வெளியோ. ஆனா இயேசு கிறிஸ்து மூன்று நாள் இல்ல, எங்குமே இல்ல, அவர் எந்த இடத்துல இல்ல, அவருடைய உயிர் ஒத்துட்ட மாட்டதா இருக்கு, பிதாவாகிய தேவன்கிட்ட மாட்டோம். அப்போ இருந்து லாஸ்ட்ல மூணாவது நாள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வீடு வந்து வந்துட்டார். அது மட்டும் இல்லங்க, எதுக்கு அவரை காட்டில் அவர் பெரியவர் பாத்தீங்கன்னா, யோனா உயிரோட இருந்தார் ஆனா மீண்டும் மறைச்சிட்டார். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து யோனா காட்டில பெரியவர் பாத்தீங்களா, அவர் எழுந்தா மீண்டும் மறிக்க மாட்டார், அவர் என்னைக்குமே இருப்பார், என்னைக்குமே இருப்பார். அது மட்டும் இல்ல, அந்த யோனா எழுப்பு கூட சக்தி யாருக்கா இருக்குது, இந்த யோனா பக்கம் பெரியவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்குது. யோனா வந்து பலருக்கு ஒரு தீர்க்கதரிசி மாற்றம் தான், யோனா வந்து தேவனுடைய வேலைக்காரர் மாற்றம் தான். ஆனா நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்திருக்கார் பாத்தீங்களா? அதனால பாத்தீங்கன்னா யோனா காட்டுல ஒரு எதுக்கு பெரியவரா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா வீடு தலைதல் வந்த பின்பு அவர் மறிக்காத என்னென்று இருக்கிறதுனால அவர் என்னைக்குமே பெரியவரா இருக்கிறார் பாத்தீங்களா ஆச்சுங்களா. கடைசி ஏழாவது முக்கியமான விஷயம் அதனால பாத்தீங்கன்னா, மத்தேயும் 12 முதலாவது வசனம், அந்த காலத்துல பல ஏற்பாடு காலத்துல ராஜாவாகிய தாவீது அவர் ரொம்ப பசியா இருக்கும்போது அந்த தேவாலயத்துக்குள்ள அப்படின்னா அந்த ஆசரிப்பு கூட இடத்துக்குள்ள அதுக்குள்ள யாருமே போகக்கூடாது, பெரிய ஆசிரியர்கள் மட்டும்தான் போனோம். ஆனா அவர் பசியா இருக்கும்போது யாருமே சாப்பிடாது, அந்த பெரிய ஆசிரியர்கள் சாப்பிடுற அந்த ஒரு அப்பத்தை அவரும் அவருடைய கூட இருந்த எல்லாருமே அவங்க சாப்பிட்டாங்களே பாத்தீங்களா? அப்ப அது தப்பாவல இல்லைங்களா? அது தப்பாவல பாருங்க, நெக்ஸ்ட் 5 வசிங்க, ஓடி போகும்போது அங்க நடந்த ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, 1 Samuel 21:6 21:6 இது நாலு படிச்சிருக்கோம். நாலு பாத்தீங்களா. அப்போ இந்த ஒரு பரிசுத்தமான அப்பத்தை தாவீது அவர்களோட இந்த ஸ்நேகிதர்கள் சாப்பிடுறாங்க. இது வந்துட்டு செய்யறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா தாவீது காலத்தை செய்து தப்பா தேவன எடுக்கல. அதான் இயேசு கிறிஸ்து என்ன கோட் பண்றாருன்னா, நான் ஓய்வு நாள்ல கதிரங்களை பிடிச்சு நான் சாப்பிடுறது தப்பாச்சுன்னா, அந்த காலத்துல தாவீது போயிட்டு அப்பம் அந்த பரிசுத்தமான அப்பத்தை சாப்பிட்டாரு, அது தப்பு இல்லையா? தப்பு என்ன பண்ணல? அதே போல ஓய்வு நாள்ல வந்துட்டு ஆசிரியர்கள் ரெண்டு மூணு வேலை செய்யலாம், தப்பா ஆகாது. ஆனால் ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்ன உடனே சொல்றாரு, ஆனா இங்க நிக்கிறவர் அந்த ஆலயத்தை காட்டிலும் இல்லைங்களா, இந்த ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் சொல்றாரு இல்லைங்களா. எதுக்கு இங்க சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பார்வையில அப்ரஹாம் பெருசா இருந்தார், அப்ரஹாமோட விஷயம் பேசினாருங்க இல்லைங்களா. மோசே பெருசா இருந்தார், யாக்கோப் பெருசா இருந்தார், சாலமோன் பெருசா இருந்தார், தாவீது பெருசா இருந்தார், யோனா பெருசா இருந்தார். அதுக்கடுத்து தேவாலயம் சொன்னா பாத்தீங்கன்னா, ஆலயம் சொன்னா பெரிய விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்துலதான் எல்லா விஷயம் நடக்கும் இல்லைங்களா. சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை பார்த்து யெருசலேமை நோக்கி ஜபம் செய்யும் போது ஜபம் கேட்கப்படும் அந்த காலத்துல இல்லைங்களா. அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது இயேசுடைய காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது எல்லா இயேசுடைய ஆலயத்துக்கு போவாங்க இல்லைங்களா. அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்க பாக்கலாம், எல்லா ஆசிரியர்களை பார்க்கலாம், பலி நடிகர்த்தான் பாக்கலாம். அப்ப அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆலயம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், அதை இயேசு சொல்றாரு. ஆனா இங்க நிக்கிற நாள் இந்த ஆலயத்தை காட்டில பெருகாக்கிற சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு புரியல. அசிலியா சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை காட்டில பெரியவா சொன்ன விஷயம் நமக்கு தெரியும். எல்லா பண்டிகைகள் எல்லா விதமான பலிகள் எதை ஒப்பிட்டு பாக்கிறோம் பாத்தீங்கன்னா, கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் 17 வாசிக்கும். கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் 16-17. பாத்தீங்களா, அவர் சொன்ன வார்த்தை உண்மை. இங்க நிக்கிறவர் இந்த ஆலயத்துக்கான பெரியவர் சொன்னது உண்மை. ஏன் பாத்தீங்கன்னா, அது பற்றிய உண்மை அது யாரை குறிக்குதா பாத்தீங்கன்னா, எல்லா விதமான பலிகள் எல்லா விதமான பண்டிகைகள் யாரை பத்தி இருக்குது, அதோட பொருள் கிறிஸ்துவே. அப்ப அவங்க போயிட்டு இருந்த அந்த ஆலயம் இல்லைங்களா, யாருங்க, கிறிஸ்துவே. அதான் சொன்னார், என்ன இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது, என்ன இல்லாமல் யாரும் பிதாவே தேவிட போக முடியாது இல்லைங்களா. நமக்கு தெரியும் ஆசாரிப்பின் கூடாரத்துல மூணு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா. இல்லைங்களா, முதலாவது இதுங்க, முதலாவது பிரகாரம், அடுத்து பரிசுத்தலம், அதி பரிசுத்தலம் இல்லைங்களா. அதி பரிசுத்தலத்துக்கு போனா பிரகாரத்துக்கு வரணும்னா கூட பரிசுத்தலத்துக்கு போனா கூட ஒரே வழி தான் இல்லைங்களா. அதனால பாத்தீங்கன்னா அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் யோவான் 14:6. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலயத்துல போயிட்டு அவங்க செய்யும் போது எல்லா பலிகளும் பாவங்களோட மன்னிக்கப்படுதோ, அதே போல உண்மையான ஆலயத்துக்கு யார் வழியா இருக்காரு, இயேசு. யார் சத்தியமா இருக்காரு, இயேசு. யார் ஜீவனா இருக்காரு, இயேசு. அப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஃபர்ஸ்ட் பாகம் இயேசு வழியா இருக்கார், செகண்ட் பாகம் பரிசுத்தலம் என்ன சொல்லுங்க, இயேசு சத்தியமா இருக்கார், அதி பரிசுத்தலம் பாத்தீங்கன்னா இயேசு ஜீவனா இருக்கார் பாத்தீங்கன்னா. அப்போ அந்த ஆலயம் குறிக்கிறது யாருங்க, கர்த்தராகிய இயேசு. அப்ப அவர் சொன்ன விஷயம் உண்மை. நீங்க ஆலயத்தை நம்பி போகும்போது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது அந்த ஆலயத்தை காட்டிலும் பெரிய நான் நிக்கிறேன், என்ன நீங்க நம்புங்க, தேவன் நீங்க போலாம் சொல்றேன் பாத்தீங்களா. அப்ப இந்த ஏழு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது முதலாவது வந்து, ஆனா இஸ்ரேலர்களுக்கு புரிஞ்ச விஷயம் இது அவங்களுக்கு புரியல. ஆனா எல்லாம் பேசிட்டார். ஆனா கண்டிப்பா சபை முடிஞ்ச உடனே, கூட சீக்கிரத்த சபை முடிஞ்ச உடனே அவங்க கண்கள் திறக்கப்படும் போது என்ன நடக்குங்களா பாருங்க. சகரிய 12:10.
நான்
பாத்தீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரையும் விட்டு வைக்கல, முதலாவது வரைக்கும் அவரு அவங்க முன்பாக யாரெல்லாம் பெருங்களா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து காமிச்சிட்டு போனதுனால தேவனுடைய ஆவி இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அங்க இருக்கிற எல்லா கலர்ஸ்கள் பலர் பலர் இருக்கிற அத்தினி விசுவாசத்தை எடுத்து காட்டும் போது எல்லாமே இயேசு சேர்ந்துட்டு போய்க்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இயேசுக்காக கதறி நம்ம அழுவாங்க இல்லைங்களா? பாத்தீங்களா, இந்த ஏழு முக்கியமான அந்த பெரிய ஏழு பேரு இஸ்ரேல் ஜனங்கள் முன்பாக பெருங்களா இருந்தாங்க, ஆனா அவங்களை காட்டில நான் பெருகிறான்ற விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இதுல நம்மளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இல்லைங்களா? பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே அவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வேலையை அவர் செய்தார். அந்த காலத்துல தேவன் கொடுத்த வேலை அவர் செய்தார். ஆனா தேவனுக்கு இயேசு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு, என்ன பிடிச்சிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்க முன்பாக ஏழு முக்கியமான ஒரு காரியங்கள் ஏழு பேருக்கு முன்பாக தன்னை உயர்த்திக்கினாரு ஜனங்க முன்பாக. ஆனா தன்னை அனுப்பின பிதாவுக்கு தேவன் முன்பாக ஏழு படி இறங்கிட்டார். இதுதான் இயேசு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். அப்படின்னா நான் ஆபிரகாம் காட்டில் பெரியவனா சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னார், நான் யாக்கோ காலம் பெரியவன்னு சொன்னார், நான் ஈசாக் காட்டில் பெரியவன்னு சொன்னார், சாரி ஈசாக் என்ற மோசே காட்டிலும், அடுத்து பாத்தீங்கன்னா நான் தாவீது காட்டில் பெரியவர் இல்லைங்களா, நான் சாலமோன் காட்டில் பெரியவர், யோனா காட்டில் பெரியவர், ஆலயத்து காட்டில் பெரியவர் எல்லாம் சொல்லிட்டு வந்து பைனலா பிதாவுக்கு தேவன் அவரை பார்க்கும்போது எல்லா வேலை முடிக்கும் போது தேவன் பார்க்கும்போது அவரை தேவன் பார்க்கும்போது ஏழு படி தன்னை தாழ்த்துறார். இதுதான் இயேசு கிட்ட தேவன் பிடிச்ச முக்கியமான ஒரு இந்த கேரக்டருக்கு தான் தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க வசனம் வாசிக்கலாம், பிலிப்பர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது இது டைம் ஆயிட படிக்கிறதுக்கு, இதுல ஏழு ஸ்டெப் வருது நீங்க படிச்சிருக்கீங்க, ஃபுல்லா படிச்சிருக்கா? போதும் பாத்தீங்களா, இந்த தம்மை தாமே தாழ்த்தினார். ரெண்டாவது வசனத்துல ரெண்டாவதிகாரம் ஆறு ஏழு எட்டு இந்த ரெண்டு வசனத்துல பாக்கும்போது ஏழு படி தேவன் முன்பாக தாழ்த்திருக்காரு இல்லைங்களா? அப்போ ஏழு படி அப்படின்னா தன்னை ஃபுல்லா முற்றிலும் தாழ்த்திருக்காரு. ஞானத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்காண்டும் பெருமை ஃபுல் பண்ணாரு, ஆனா குணத்துல பாத்தீங்கன்னா சின்னவரா ஆயிட்டாரு. இதுதான் ஏசு கிட்ட இருந்த முக்கியமான ஒரு கேரக்டர். பிதாவுக்கு தேவன் முன்பாக ஏழு படி தன்னை ஃபுல்லா தாழ்த்திட்டு வந்தாரு. அது மாட்டம் இல்ல, பிதாவுக்கு தேவன் முன்னவே யாரு தேவன் யாருக்கு இயேசு என்று யாரை கொடுத்தாரோ அவங்க முன்பாக தன்னை ஃபுல்லா தாழ்த்தினார். இதுதான் இயேசு கிட்ட பிடிச்ச ரெண்டாவது கேரக்டர் தேவனுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த பரிசர் சதுசர் முன்பாகவும் இஸ்ரேல் முன்பாகவும் தன்னை உயர்த்திக்கினாலும் பிதாவுக்கு தேவன் முன்பாக தன்னை முழுமையா தாழ்த்துறாரு. அது மாட்டம் இல்ல, அவர் அழைத்த அவருடைய பிள்ளைகள் சீடர் முன்பாக என்ன பண்றாங்கன்னா தன்னை ஃபுல்லா தாழ்த்துறாரு. நமக்கு தெரியும், யோசித்து பாருங்க, இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா அவர் அப்ராம காட்டில பெரியவரா இல்லைங்களா, அவர் மோசை காட்டிலும் பெரியவரா, அவர் தாவூத் காட்டில பெரியவரா, அவர் யோனா காட்டில பெரியவர். ஆனா அப்படி இருக்கிற ஒரு சாதாரண பாத்தீங்கன்னா வெறும் 12 பேர் சீடர் வரை மீன் பிடிக்கிறாங்க, அவங்க காலை போட்டு கழுவிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இதுதான் அவர் பிடிச்ச கேரக்டர்னா பாத்தீங்கன்னா, பைனல்ல அவர் தேவன் முன்பாக தன்னை தாழ்த்துந்து மாட்டாரல்ல, அவர் யார் தேர்ந்தெடுத்தாரோ அவங்க முன்பாக தன்னை பண்ற கச்சை இது கச்சை கட்டி என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பாதவங்களை துறவு போயிடுறாரு இயேசு கிறிஸ்து. இதுதான் இயேசு கிட்ட தேவன் பிடிச்ச ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா பாத்தீங்கன்னா, தேவன் முன்பாக தன்னை தாழ்த்திக்கினாரு, தேவன் யார் தேர்ந்தெடுத்தாரோ அவங்க அவர் என்ன பண்றாரு தன்னை ஃபுல்லா முற்றிலும் சரண் ஒரு அடிமை சேர வேலை அங்க செய்யறாரு. யோசித்து பாருங்க, இந்த டைம்ல நம்மளை வச்சு வேஷ்ணவனை பார்க்கலாம், எல்லாரும் பாருங்க மேலான ஒரு ஸ்டேஜ் இருக்கும் போது உடனே நம்ம கீழே தரங்க வேணா நம்மளோட எந்த உதவி நம்ம எந்த ஒரு வேலை செய்ய போகும் மனசு வராது இல்லைங்களா? ஆனா இயேசு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கு காட்டிலும் பெரியவரா இருந்தாலும் எல்லார காட்டிலும் சின்னங்களா இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிறவங்கள அவங்களுடைய காலை பிடிச்சி நம்ம இருக்காரு அவர் கொலை இருக்கும் போது அவருடைய குணம் வெளிப்பட்டுச்சு. அதனால இயேசு கிறிஸ்துக்கு தேவன் என்ன செய்யறாரு தெரியுங்களா, எப்படி தேவன் முன்பாக தன்னை முழுமையாய் தாழ்த்தினார ஏழுப்படி, அதே ஏழுப்படி தேவன் அவரை உயர்த்தினார். இதுதான் தேவன் செய்த மிகப்பெரிய அவருக்கு கிருபை. ஏழுப்படி தன்னை முற்றிலும் தாழ்த்தி வந்தார் இயேசு கிறிஸ்து, ஆனா பிதாவாகிய தேவன் அவரை ஏழு படி உயர்த்தினார். அதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாரம் 12 வசனம், இதான படிங்க இதான படிங்க, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்துருவாங்க. அந்த ஏழு தகுதி ஏழு மேன்மையான மேலான ஒரு பதிவை தேவனப்பனார் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இல்லைங்களா? அவர் பார்க்கும்போது அது மாத்திரம் இல்ல, அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்து கூட அவர் எல்லாருக்காட்டும் பெருவா இருந்து கூட என்ன பண்ணார்னா தேவன் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவங்கள என்ன பண்ணார்னா அவங்க கீழே போய் அவங்களுக்கு சேவை செய்தார். அதனால என்ன பண்ணார், தேவன் அவரை பார்த்த உடனே என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னா, பிலிப்பர் 2 அதிகாரம் 9:10 ஆதலால் எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தி பாத்தீங்களா, அதெல்லாம் போயிட்டாருனா இது இயேசு கிறிஸ்து காமிச்சு இந்த குணம் அதான் பண்றோம். எல்லாம் எல்லாத்த காட்டுல மேல அவர் நிலைமை கொடுத்தாரு சொல்லி என்ன பண்ணார்னா, எல்லா நாமங்களுக்கும் தூதரை காட்டிலும் விசுவாசத்தின் வீரரை காட்டிலும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேல அவர் நாமத்தை என்ன செய்றார் தேவர் கொடுத்துறார். நீதிமொழிகள் 22 முதலாவது எல்லாத்துக்காட்டிலும் பேர் வாங்குறதா பெரிய விஷயம். பொண்ணு காட்டில வெள்ளை காட்டிலும் நல் கீர்த்தி கதா கீர்த்தி பாத்தீங்களா, அது இது இயேசு கிறிஸ்து வாங்கினார். அவருக்கு ஐஸ்வர்யம் வாங்கல, அவர் புகழ் வாங்கல, எது வாங்கல, ஆனா தேவன் முன்பாக நல்ல பேர் வாங்கினார். இதுதான் செய்து காமிச்சார் இயேசு கிறிஸ்து. இது நம்மளுக்கு என்ன பாடம் பாத்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய பாடம் பாத்தீங்கன்னா, நம்ம கூட இயேசு கிறிஸ்து எப்படி நினைச்ச எடுத்த வந்த உடனே அவருக்கு வானம் திருக்கப்பட்டதான், தேவன் ஆள் கொடுக்கப்பட்டது, அடுத்து தேவன் குமாரனாக பண்ணார் ஏத்துக்கினார். இதே போல நம்மளுக்கு எல்லாருக்கும் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா, இது நம்ம எப்பெல்லாம் தேவனுக்கு உடம்படிக்கை செய்து நம்ம வந்துட்டு நம்ம தேவனுடைய வேலையில நின்னால் ஆகிடுறோமோ வானம் திறக்கப்படும் அப்படின்னா, ஆவுக்குரிய அநேக விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்துவார். இதுவரைக்கும் வெளிப்படுத்துறதுக்கு இனிமேல் கூட வெளிப்படுத்துவார் தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு சர்வீஸ்ல ஒவ்வொரு கடை வீட்டுல தேவன் வெளிப்படுத்தி வந்துக்கிறார் இல்லைங்களா. எல்லா ஆவுக்குரிய விஷயங்கள் தான் இல்லைங்களா. அவ பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களும் சேர்ந்து கத்துனுக்கிறோம். அதுக்கடுத்து தேவனுடைய ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுக்குது இயேசு கிறிஸ்து கொடுக்க மாட்டபடி. அது மாற்றம் இல்ல, தேவன் எப்படி இயேசு மகனா ஏற்றுக் கொண்டாரு அப்படின்னு நம்மளுக்கு மகனா ஏற்றுக்கிறாங்க. ஆனா ஏத்துக்கிற பின்பு எப்படி இயேசு கிறிஸ்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரோ நம்ம கூட என்ன பண்றோம், அநேக வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனா வேலைகள் செய்யும் போது நம்ம கேட்கிற கிளாஸ் நம்ம பேசுற கிளாஸ் எல்லாம் அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஜனங்க முன்பாக ரொம்ப நாலேஜா இருக்கு, ரொம்ப பெரிய அறிவா இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த உலகத்துல நம்மள வந்துட்டு பல விதமான ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு தேவன். நம்ம சௌரர்களுக்கு என்ன பண்றாரு, ஒருத்தர் ஒரு நிலைமையில வச்சிருக்காரு. ஆனா எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அந்த 7 பேரை காட்டுல மேல வச்சாரு இயேசு கிறிஸ்து. ஆனா அவ்வளவு பேர் நிலைமையில வச்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா, தேவன் முன்பாக என்ன பண்ணாரா, ஃபுல்லா தாழ்த்திட்டான் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, தேவன் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவங்க முன்பாக என்ன பண்ணாரு, தாழ்த்தினார் இல்லைங்களா. இப்ப நம்ம கூட அநேக விஷயங்கள் நம்ம செய்யலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், அநேக வேலைகள் செய்யலாம். ஆனா எல்லாம் செய்த பின்பு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு பாத்தீங்களா, போய் சீடர்களோட காலை பிடிச்சி என்ன பண்ற கழுவுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அது அவசியம் இல்ல அவரு, ஆனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி காட்டணும். அப்ப நம்மளுக்கு எந்த ஸ்டேஜ் நம்ம எவ்வளவு பெருங்களா இருந்தாலும் உலக பார்வையில் நம்ம பெரிய சத்தியம் கத்திருந்தாலும் நம்ம ரெண்டு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, நம்ம பிதாவுக்கு தேவன் முன்பாக எப்பயுமே மனத்தாழ்மை நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை மீக்க ஆரியத்துல வசதிருக்கு. தேவன் என்ன கேட்கிறார், ஒரே விஷயத்த கேட்கிறார், நீ உன் தேவன் முன்பாக மனத்தாழ்மை அனுப்பிட்டு மாட்டதான் தேவன் கேட்கிறாரு. என்னைக்குமே மனிதன் பார்வை நம்ம எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் தேவன் பார்க்கிற ஒரே விஷயம், தேவன் பார்க்கும் போது நம்ம மனத்தாழ்மை இருக்கிறோமா. இந்த கேரக்டர் இயேசு இருந்துச்சு, மனத்தாழ்மையா நடக்கிறது தான் இல்லைங்களா. மனத்தாழ்மையா நடக்கும் போது என்ன இருக்கு தெரியுங்களா, எவ்வளவு விஷயம் தேவன் செய்ய போறாரு விஷயத்துல பாத்தீங்கன்னா. தேவன் முன்பாக நம்ம என்ன பண்ணோம், முழுமையாய் மனத்தும் அவருடைய அவர் எப்பயுமே அவருடைய சமூகத்தை மிளிருக்கா முழு மனத்தாழ்மை தான் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம் அவருடைய பரிசுத்த வான்கள் ஓடு கூட இருக்கும் போது அவர்களுக்கு நம்ம ஊழியர் சேர்வதா இருக்கணும். என்ன சொல்லுங்க, அதை பிறகு இயேசுல போயிட்டாரா, ஊழியர் சேர்ந்துட்டாரா, வாசு பரவாயில்ல வாசிக்கிறேன், அவர் ஊழியர் சேர்ந்துட்டாரா இயேசு கிறிஸ்து. அதே போல இப்ப நம்ம ஊழியர் வாங்குறவங்களா இல்லாமல் ஊழியர் சேர்வதா நம்ம என்ன பண்ணணும், சேவை செய்யுங்களா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வசனம் எடுக்க பாத்தீங்கன்னா, நம்மள முற்றிலும் தாழ்த்தக்கூடிய ஒரு குணம் நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. ஏன்னா அதுதான் வசனம், கடைசி வசனம் 2 வசனம் சொல்லிடலாம் பாருங்க. லூக்கா 14:11 பாத்தீங்களா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் இல்லைங்களா உயர்த்தப்படுவான். வெறும் நம்ம பேச்சு மாற்றம் தாழ்த்து பொறுத்து ஒரே விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நேரத்தில் எவ்வளவு சத்தியம் பேசினாரு, ஆனா குணத்துல பாத்தீங்கன்னா சத்தியம் பேசும்போது ஒரு பெரியவரா இருந்தார் இல்லீங்களா, ஆனா குணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னவரா இருந்தார். அவர் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற விஷயம் தெரியுங்களா, சத்தியம் பேசும்போது நீ பெரிய மனுஷனா இல்ல, சத்தியம் கேட்கும் போது சத்தியத்துல நீங்க இருக்கும் போது அன்னைக்கு வேலை செய்வது பெரிய மனுஷனா இல்ல. தேவன் பார்க்கும் போது, தேவன் நம்மளுடைய குணத்தை பார்க்கும் போது நம்ம சின்னங்களா இருக்கணும், நம்மளுடைய மனசு அவர் உண்மை வரும்போது தாழ்ந்து இருக்கணும், தாழ்ந்து வரும்போது தேவன பண்ணுவோம்னா கரெக்டா உயர்த்துறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் கத்துக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாரும் பல வேலைகள் செய்யும் போது நம்மளுக்குள்ள நம்ம வந்துட்டு நான் செய்திருக்கிறேன்ற விஷயம் வரும்போது நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் பாத்தீங்கன்னா லூக்கா 17:10 பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்ற பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க எந்த வேலை செய்த பின்பு நாங்க அப்ரோஜன ஊழியக்காரர்கள் பாத்தீங்களா, அது கிரியையோட என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்காட்டிலும் மேல வச்சிருந்தாலும் அவர் தேவன் முன்பாக நான் முற்றிலும் தாழ்த்தினாரோ, தேவனுடைய பிள்ளைகள் முன்பாக முற்றிலும் தாழ்த்தினாரோ, அதே போல நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, தேவன் முன்பாக நம்மளுடைய முழு குணம் அவர் பார்க்கும்போது நம்ம முற்றிலும் அவர்கிட்ட தாழ்ந்துதான் இருக்கணும். அடுத்து தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், தாழ்ந்து போயிடணும். என்ன சொல்லுவோம், தாழ்ந்துடணும் பிள்ளை, அதான் நம்மளுக்கு கத்துக்கிற பாடம். கடைசி வசனம் யாக்கோப் 4:7-6 பாத்தீங்களா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பண்றாரா எதிர்த்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பேருக்கு பெரியவரா இருந்து கூட அவர் என்ன பண்ணல, அவர் பெருமை உள்ளவரா இருந்தல, ஆனா இயேசு கிறிஸ்து பண்ணாரா அடுத்த வசனம் கீழே அப்படியே வாசனம் பாத்தீங்களா, தேவனுக்கு கீழ்படியுங்கள் பாத்தீங்களா, தேவன் மூலமா தாழ்த்திருங்கள். அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பாடம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி கொடுக்கப்பட்ட பின்பு, அவருக்கு வானத்திற்கப்பட்ட பின்பு, தேவன் குமாரனை ஏற்றுக்கொண்ட பின்பு அன்னைக்கு இருந்த முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணார். ஆனா 12 கடைசியில குணத்துல மாற்றம், தேவன் முன்பாக பர்ஃபெக்டா இருந்தார், அவருடைய பிள்ளைகள் முன்பாக பர்ஃபெக்டா இருந்தார். அதே போல நம்ம கூட ஆளுங்க பாத்தீங்கன்னா தேவன் முன்பாக நம்ம தாழ்மையோட இருக்கலாம், தேவன் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் முன்பாக நம்ம என்ன பண்ணலாம், தாழ்த்து இருக்கலாம். அதாவது நம்ம பார்த்தோம், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்ம தாழ்த்தப்படுறதா இருக்கலாம் இல்லைங்களா, உயர்த்தப்படுறோம் உயர்த்தப்பட்டோம், ஆனா நம்ம தாழ்த்தப்படும் போது ஒரு நாள் எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாரோ அதே போல பண்ணுவாரா தேவன். ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாருனா கண்டிப்பா உயர்த்தப்படலாம், அது வீடாகட்டும், அது சபையாகட்டும், சகோதரம் ஆகட்டும், எந்த விஷயத்தையும் நம்ம தாழ்ந்து போயிடலாம். ஆனா தேவன் கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா அந்த தாழ்ந்துங்களே வச்சு என்ன பண்ணுவார்னா உயர்த்தி அவங்களும் எல்லாத்தையும் செய்வார். அதனால இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த பாடத்தை